மாலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் தன்வந்திரி வைத்தியசாலை ஹோமியோபதி மருத்துவர் திரு டாக்டர் சரவணன் அவர்கள் ஹோமியோபதி மருத்துவமும் சிறப்புகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அஜித்குமார் பழனிசாமி அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மருத்துவம் என்பது நோய்களை குணப்படுத்துவதற்கான கலையும் அறிவியலும் ஆகும். இதனை நோய்களை கண்டுபிடிக்கவும் அவற்றை குணப்படுத்தவும் அவை வராமல் தடுக்கவும் உதவும் அறிவியல் அல்லது செயல்பாடு என்றே சொல்லலாம். இவ்வகை செயல்பாடுகள் மூலம் மனிதர்களின் உடல்நலத்தை பேணுதல், மீள்வித்தல் ஆகியவற்றுக்காக உருவாக்கப்பட்ட பல்வேறு உடல்நலம் போன்ற செயல்முறைகளை உள்ளடக்கியதாகும். தற்கால மருத்துவம் காயங்களையும் நோய்களையும் கண்டறிந்து குணப்படுத்துவதற்கு உடல்நல அறிவியல், உயிர் மருத்துவம், உயிர் மருத்துவ ஆய்வுகள், மருத்துவ தொழில்நுட்பம் போன்றவற்றை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறான குணப்படுத்தல் மூலம் மருந்துகள், அறுவை மருத்துவம் மற்றும் பிற சிகிச்சைகள் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. தற்கால மருத்துவத்துக்கு மருத்துவ தொழில்நுட்பமும் நிபுணத்துவமும் இன்றியமையாதவை என்றே சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு மருத்துவ முறைகள் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கும் சூழலிலும் ஹோமியோபதி மருத்துவம் குறித்தும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க தேனி மாவட்டம் தன்வந்திரி வைத்தியசாலை ஹோமியோபதி மருத்துவர் மதிப்பிற்குரிய டாக்டர் சரவணன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம் சார்.
இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் கூட ஹோமியோபதி மருத்துவம் என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் மருத்துவ சிகிச்சையாக பார்க்கப்படுகிறது. மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஹோமியோபதி என்றால் என்ன, அதன் தத்துவம், அடிப்படை வரலாறு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
ஹோமியோபதி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஹானிமன் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானியர் வந்து மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மருத்துவம் வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து சிரமம் இல்லாம வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிற முறையில அடிப்படையில தான் இந்த மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அன்னைக்கு வந்து 13ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு அந்த டைம்ல தான் ட்ரீட்மெண்ட் முறையெல்லாம் பார்த்தோம்னா நிறைய வலி கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், பிளட் லெட்டிங் சொல்லிட்டு ரத்தத்தை கீறி விடுறது, சூடு போடுறது, இது மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட்டா இருக்கணும், அதே நேரத்துல நோயும் வேகமா சரியாகணும், பக்க விளைவு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில மூலிகைகளை மட்டும் வச்சு அவர் சிஸ்டம் உருவாக்குறாரு. எந்த கஷ்டம் இல்லாம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அப்படிதான் ஹோமியோபதி அப்படிங்கிறது உருவானதா.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் அலோபதி மருத்துவ சிகிச்சை முறையை மேற்கொள்றாங்க. இருந்தாலும் கூட குறிப்பிட்ட மக்கள் வந்து ஹோமியோபதி சிகிச்சை முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு சிகிச்சை முறையில பயன்படுறாங்க. ஹோமியோபதி சிகிச்சையை மக்கள் விரும்புவதற்கான காரணம் என்ன, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
ஹோமியோபதி வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதன் வந்து முழுமையாக அணுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயை மட்டும் நோயாளியாக மட்டும் பார்க்காம மனசுல உள்ள பிரச்சனைகள், உடம்புல உள்ள பிரச்சனைகள், அவன் குடும்ப சூழ்நிலை, அவனை சார்ந்திருக்கிற உளவியல் சிக்கல்கள், அதே மாதிரி அவனை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி, இது ஹோலிஸ்டிக், அது ஒரு மனிதனை முழுமையாக அணுகுதல் அப்படிங்கிற அடிப்படையில அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில போகும்போது நிறைய நோயாளியோட பேசுறது, அவங்களோட டைம் பண்றது, அது மாதிரி இருக்கிறது வந்து இன்னைக்கு தரப்புல ரொம்ப மக்கள் நல்ல அதிகமா விரும்பப்படுற ஒரு விஷயமா இருக்குது. வந்து மெக்கானிக்கல் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து ஒரு அவசர கதியில ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆறுதல் சொல்றது, மனிதன் வந்து ஒரு சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அன்பா பேசுறது அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற காலகட்டமா ஆகி போச்சு. ஆனா ஹோமியோபதி மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு உங்களுக்கு இங்க இருந்து தெளிவு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறது அனலைஸ் பண்ணி ஆலோசனை பண்ணி சொல்றதுனால மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இன்னைக்கு இருக்கு. பக்க விளைவும் இல்லாத ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. இன்னைக்கு நிறைய மக்கள் அதிகமா விரும்புற ஒரு சிஸ்டமா தான்
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். பெரும்பாலான மக்கள் வந்து அலோபதி சிகிச்சை முறை மேற்கொள்ளும் பொழுது ஹோமியோபதி சிகிச்சை முறையில் தொடரலாமா, அப்படிப்பட்ட பல குழப்பங்களும் இருக்குது. அலோபதி மருத்துவ முறைக்கும் ஹோமியோபதி மருத்துவ முறைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
அலோபதி சிகிச்சை முறைங்கிறது கண்டிப்பா இன்னைக்கு மாடர்ன் சிஸ்டம் சொல்லுவாங்க, அது ரொம்ப ஒரு வளர்ந்த ஒரு சிஸ்டம், அறிவியல் பூர்வமான ஒரு சிஸ்டமா இருக்கு அப்படிங்கறதுனால அதை தவிர்த்துட்டு நீங்க எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கு கால சொல்ல, அது வந்து தப்பு, அதை செய்யவே கூடாது அப்படிங்கறதுலாம் வந்து தப்பு. ஏன்னா இன்னைக்கு இப்ப கொரோனா வந்துச்சு, ஒரு தடுப்பூசியை போட்டு மொத்தமா அதை பிளாக் பண்ண முடிய அளவுக்கு அது வந்து ஒரு மாடர்னான ஒரு சிஸ்டமா இருக்குது அப்படிங்கறதுனால அது வந்து அவசியமான ஒரு சிஸ்டம் தான். அதே நேரத்துல எல்லா நோய்களுக்கும் அது ஒண்ணுமே மருந்து அப்படிங்கிற மாதிரி போகணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு மேலோட்டமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி ஹோமியோபதி சிஸ்டம், அது மாதிரி அதர் சிஸ்டம்ஸ், ஹோலி சிஸ்டம்ஸ் மூலமும் பண்ணவும் சரி பண்ணலாம். எல்லாத்துக்குமே கண்ணை மூடிட்டு நம்ம பவர்ஃபுல் மருந்தெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கும் போது எதிர்காலத்துல மருந்துகள் கேட்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களே வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பக்க விளைவுகள் அதிகமாக வரக்கூடிய மருந்துகளை வந்து ரொம்ப ஈஸியா நானே மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கி சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதனால ஆபத்து நமக்கு தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இயற்கை மருந்துகள் ரொம்ப எளிதான ஒரு பிரச்சனை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இதுலேயே ஹேண்டில் பண்ணிட்டு, முடியாத பட்சத்தில் ஒரு சர்ஜரி தேவைப்படுது, ஒரு உண்மையான ஆழ்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அலோபதி போகிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து.
நிச்சயமாக ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். பல்வேறு மருத்துவமுறைகள் இருந்தாலும் கூட இப்போ ஹோமியோபதி மருத்துவ முறையை நாம் எவ்வாறு மற்ற மருத்துவ முறையிலிருந்து வேறுபடுத்தி பார்ப்பது?
ஹோமியோபதியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மருந்து வந்து மிக மிக குறைவாக கொடுப்பதுக்கு தான் அதில் உள்ள ஸ்பெஷல். பக்கவலை வரக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அந்த சிஸ்டம் உருவாச்சு. அப்படிங்கறதுனால மருந்தை வந்து மிக மிக குறைவாக கொடுப்பாங்க, தேவையில்லாம நிறைய மருந்துகள் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து இந்த சிஸ்டத்தோட பிளஸ். அப்புறமா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நோயாளியை முழுமையாக அணுகுவது அப்படிங்கிறப்போ நோயாளியை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து ஹோமியோபதியோட ஸ்பெஷல். இந்த மருந்துகளை மிக குறைவாக கொடுப்பது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கூட மருந்துனால பக்கவிளைவு வரக்கூடாது அப்படிங்கிறத யோசிச்சு கம்மி பண்ணி கொடுக்கறதுனால பக்கவிளைவு அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு பிளஸ்ஸாக இன்னைக்கு நான் பார்க்கணும் இந்த விஷயத்தில். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே எல்லா மருந்தும் எந்த மருந்து எடுத்தாலும் அதில் இது சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு சிஸ்டமாக நிச்சயமாக யூஸ் பண்ண முடியும்.
பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவ சிகிச்சை முறை அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்கிறீங்க. மக்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாதன் மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதா? ஹோமியோபதி மருத்துவ முறையில எந்த மாதிரியான சிகிச்சை முறையெல்லாம் மேற்கொள்றீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
ஹோமியோபதி வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்மா மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் வியாதிகள், ஒரு கிரானிக் டிசீஸ், மூட்டு வலி, கால்சியம் சப்ளிமெண்ட் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டிய கேசஸ். ஏன்னா சில மருந்துகள் தொடர்ச்சியாக கொடுக்கும்போது அதனால பக்கவலை வர ஆரம்பிக்கும். மூட்டு வலிக்கும் மருந்து எடுத்தீங்க அப்படின்னா அது வலிக்கான மருந்து எடுக்கும்போது தொந்தரவு வரும். அந்த மாதிரிலாம் இருக்கிற கேசஸ்க்கு லாங் டேர்ம் மருந்து எடுக்க வேண்டிய ஒரு கேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஹோமியோபதி ரொம்ப வசதியான ஒரு ட்ரீட்மெண்ட். லாங் டேர்ம் எடுத்தாலும் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் வராது அப்படிங்கிறது ஒரு பிளஸ். அதே நேரத்தில் ஒரு முழுமையாக நோயாளி அணுகி அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் நோயை சரி பண்ண முடியுங்கிறது அனலைஸ் பண்ணும்போது இந்த சிஸ்டம் வந்து மக்கள் மத்தியில் நிறைய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சிஸ்டமாகவும் ரிசல்ட்ஸ் வந்து நல்ல சக்ஸஸ் கொடுக்கும்போது மக்கள் நிறைய விரும்பி வரக்கூடிய சிஸ்டமாகவும் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க.
அலோபதி மருத்துவ முறையில் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய பல்வேறு பரிசோதனை முறைகள்லாம் மேற்கொள்கிறாங்க. ஹோமியோபதி முறையிலும் அந்த மாதிரியான பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளதா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
ரத்த பரிசோதனை, இந்த எக்ஸ்ரே இது மாதிரி எல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான முறைகள் ஹோமியோபதிலையும் அதை நாங்கள் செய்யறோம். எதனால ஒரு நோய் வந்திருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரத்த பரிசோதனை, விந்து பரிசோதனை, நீர் பரிசோதனை அல்லது ஒரு எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் இது மாதிரி என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிசோதனைகள் எல்லாத்துலயும் ஒன்றுதான். பிரச்சனையை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அதை ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்துகள் அப்படின்னு வரும்போது இதுல வந்து இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஒரு இயற்கை சார்ந்த மருந்துகள், ஒரு மூலிகை சார்ந்த மருந்துகள், பொதுவா எந்த மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் இருக்கிற மாதிரி அனிமல் கிங்டம் சொல்லுவாங்கல்ல, தையில இருந்து பாம்பு வரைக்கும் இருக்கிற மிருகங்கள், மான் கொம்பு அந்த மாதிரி உள்ள மிருக உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி மூலிகைகள்ல வந்து துளசியிலிருந்து கஞ்சா வரைக்கும் ஒரு இடத்துலருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள், இது மாதிரி மினரல் கிங்டம் இரும்பு சத்து மாத்திரைகளுக்காக இரும்பு எடுக்கிறதுல இருந்து கனிமங்கள், கோல்டு தங்கம் வரைக்கும் உள்ள கனிமங்கள் மூலமா எடுக்கக்கூடிய மருந்துகள், இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணி மருந்துகால பக்கவலை வராத அளவுக்கு இதை புரொட்டைஸ் பண்ணுவோம். புரொட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா அதை வந்து மருந்தை நிறுத்து போச்சு, அதோட சத்துக்கள் மட்டும் அதாவது அதனால வரக்கூடிய பலன்கள் மட்டும் நோயாளி கிடைக்கிற மாதிரியும் அதனால எந்த பக்கமும் வராத மாதிரியும் தயாரிச்சு இந்த மருந்துகளை வந்து கொடுக்குறோம். சுத்த பரிசோதனையும் மற்ற என்ன செய்யணுமோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மெத்தட்ல வந்து மாற்றங்கள் இருக்காது. இன்வெஸ்டிகேஷன் செய்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி உள்ள மருந்துகள்ல மாற்றம் இருக்கும். அந்த மாடர்ன் மருத்துவத்துக்கும் சுத்த வைத்தியத்துக்கும் உள்ள மாதிரி இல்லாம இதை கொஞ்சம் புரொட்டைஸ் பண்ணி இந்த மருந்துகளை கொடுத்து நோய்களை சரி செய்யறாங்க.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். அலோபதி மருத்துவ சிகிச்சையில் ஒரு நபர் குறிப்பிட்ட நோய்க்கான ஒரு மருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு வருகிறார் என்றால் அவர் அதனை தொடர்ந்து ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சையை தொடர விரும்பினால் இரண்டு மருத்துவ சிகிச்சைக்கு உண்டான மருந்து பொருட்களை எடுத்துக்கொள்ளலாமா, அதனால் எதுவும் பக்க விளைவுகள் ஏற்படுமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
பக்க விளைவுகள் ஒன்றும் இருக்காது. ஹோமியோபதி மருந்துகள் தாராளமாக எந்த மருந்து பொருளும் சேர்த்து எடுக்கலாம், அதனால ஒரு பிரச்சனை வரப்போறது இல்லை. நிறைய பேருக்கு அது ஒரு பயம் இருக்கும், ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமா அப்படி இப்படின்னு. பட் எல்லாம் இதெல்லாம் வந்து கீரை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ஸாவோ அல்லது ஒரு சிம்பிளான ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் இருக்க போகுது. அதனால ஒன்றும் பக்க விளைவு தொந்தரவு ஒன்றும் இருக்காது. என்னென்னா நோய்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு மருந்து சாப்பிடணும். சில பேர் வந்து இப்ப சக்கரை வியாதி இருக்கு, ஹோமியோபதி மருந்து எடுக்கிறேன் அதனால எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு சக்கரையை சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அது பிரச்சனை ஆயிடும். சக்கரை வியாதி இருந்தா சக்கரையை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காமன் அறிவு வந்து இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு அல்சர் இருக்குன்னா காரத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லாம நான் மருந்து சாப்பிட்றேன் எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு நினைச்சிட்டு எதை ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த நோய்களோட தாக்கம் வந்து உடம்புல தெரிய ஆரம்பிச்சோம். அதுதான் பிரச்சனையே தவிர ஒரு மருந்து இன்னொரு மருந்து சேர்த்து சாப்பிட்றதோ இல்லை மருந்து எடுக்கிறதுனால வேற எந்த பிரச்சனைகள் வரப்போகுது.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ வந்து யாரெல்லாம் ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை முறையை மேற்கொள்ளலாம், சிறியவர்கள் இருக்காங்க, குழந்தைகள், பெரியவர்கள் முதல் பல்வேறு தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அனைவருமே ஹோமியோபதி சிகிச்சை முறை மேற்கொள்வது சரியானதாக இருக்குமோ, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
மீன் மருந்து எடுத்துக்கூடாது அப்படின்னு யாருக்கும் கிடையாது, எல்லாருமே சாப்பிடக்கூடியதான். முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா கேட்கும் மருந்து எடுக்கும்போது. அது மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்கன் பிரச்சனைகள், அதாவது நுரையீரல்ல ஒரு மூச்சு திணறல் இருக்கிறது, சளி கட்டிட்டுறது, அல்லது ஒரு வயிற்றுப்போக்கு இருக்குது, ஒரு கல்லீரல் மனிதர்கள் சம்பந்தமா ஏதாவது செரிமான பிரச்சனை, பித்த அதிகமா இருக்கு, இது மாதிரியான தொந்தரவுகளுக்கு ஹோமியோபதி கரெக்டாக கேட்கும். லாங் ரன்ல இப்போ வயசானவங்க இருக்காங்க, ஒரு மூட்டு வலி இருக்கு, தொடர்ச்சியா மருந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே கொடுக்கக்கூடியதுதான். ரெஸ்ட்ரிக்டன் இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது ஹோமியோ மருந்து அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாருமே சாப்பிடக்கூடிய.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் பிஹெச்எம்எஸ் படித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க, ஆர்ஹெச்எம்பி படித்த முந்தைய மருத்துவர்களும் இருந்திருக்கிறாங்க. ஹோமியோபதி மருத்துவரை நாம் எவ்வாறு தேர்வு செய்வது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
மருத்துவர்கள் அதாவது 1970களுக்கு முன்னாடியே வந்து இந்த பரம்பரை வைத்தியர்கள் அப்படிங்கிற பதத்தை வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பதம் வந்து தவறானது, படிச்சிருக்கணும், அடிப்படை படிப்பு அறிவு வேண்டும் அப்படிங்கறதுக்காக. அடிப்படையில உடம்பு பத்தி தெரியாம, உடம்போட செயல்களை பத்தி தெரிஞ்சுக்காம, செல்கள்னா என்ன, அது எப்படி செயல்படும், எலும்பு தசைகள், ரத்த குழாய்கள், நரம்புகள், எவ்வளவு விஷயம் இருக்கு, அது ஒன்னொன்னு ஆரம்பிச்சு புரிய இடம் இருக்கு, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காம நான் ஒரு பரம்பரை வைத்தியர், நான் வைத்தியம் பார்ப்பேன், நான் ஒரு கண்ணை விட்டு மருந்து கொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி 1970களிலே வந்து டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதுக்காக அதுக்கு முன்னாடி பரம்பரை வைத்தியர்களை இருந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒழுங்கு பண்ணி ஒரு எக்ஸாம் வச்சு அவங்க பாஸ் பண்ணிட்டு அவங்க ஆர்ஐபி பி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஐபி ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு சிஸ்டமைஸ் பண்ணாங்க. ஸோ 1970னா பார்த்தவங்க கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஸோ 50 வருஷமா வந்து பரம்பரை வைத்தியர்கள் அப்படிங்கிறது கிடையாது, 50 வருஷமா படிச்சா மட்டும்தான் நீ டாக்டர் அப்படிங்கிறது 1970ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு முன்னாடி என்னோட அப்பா காலத்துல எல்லாம் ஆர்ஐபி ஆர்ஹெச் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அன்னைக்கு 20 வயசுல ஒருத்தர் ஆர்ஐபி வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு அவருக்கு 70 வயசு ஆயிருக்கும். அதனால 70 வயசுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அந்த பரம்பரை வைத்தியர்கள் அப்படிங்கிற ஆட்கள் இருக்க முடியும். மற்ற எல்லாருமே வந்து 70 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்து 4.5 வருஷத்துல இருந்து 5.5 வருஷம் இதுக்காக, அதாவது அடிப்படை எம்பிபிஎஸ் மாதிரி அடிப்படை மருத்துவ படிப்பு பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் இது மாதிரி 5.5 வருஷம் படிப்பை படிச்சு முடிச்சுட்டு தான் அவங்க பிராக்டிஸ்க்கு வரணுங்கிறது அரசு சட்டம். அதன்படி பயிற்சியில் இருக்கிறவங்களை மட்டும்தான் வந்து மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணி அரசு கண்காணிக்கும். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கேள்வி கேட்க ஒரு அமைப்பு இருக்கும், மருத்துவ கவுன்சிலுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். மற்ற யாராவது நான் நாடி வைத்தியர், பரம்பரை வைத்தியர், 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டுலாம் டாக்டர்னு சொல்லி போர்டு போட்டு உட்காந்துக்கிறாங்க, ஹீலர்னு போட்டுக்கிறாங்க, அது மாதிரிலாம் உட்காரும்போது அவங்க கிட்ட போகும்போது மக்களுக்கு அது ரிஸ்க் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு பத்தி நோய் பத்தினா அறிவுகள் அதிகமாக இருக்காது, ஏன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு 5 வருஷம் படிக்க வேண்டியதை ஒரு 6 மாசம் கோர்ஸ்ல நீங்க படிச்சுட்டு வந்து நீங்க வைத்தியராகிறீங்க அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. அந்த மாதிரி போகும்போது ரிஸ்க் அதிகமாகும். ஸோ படிச்சிருக்கிறாங்களா, பிஹெச்எம்எஸ் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்களா, ஏன்னா படிச்சிருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து தன்னோட சர்டிபிகேட்டை வந்து கிளினிக் வாசல்ல, கிளினிக் வெளியில வெயிட்டிங் ஹாலில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற சட்டம், அதுபடி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு போறது அடிப்படையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். இல்லைன்னா நீங்க நம்ம மருந்தா சாப்பிட்றோமே டாக்டரை பார்த்துட்டு நினைச்சு நம்பி நீங்க போறாள் போலியா இருந்துட்டாரு அப்படின்னா அது உங்களை தான் பாதிக்கும். பின்னாடி ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு சுகர் அதிகமாயிருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, பிளாக் வந்துச்சு, ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு சொல்லி போய் அன்னைக்கு அவசப்பட முடியாது. அதனால அடிப்படையில் நீங்க செக் பண்ண வேண்டியது, டாக்டர் படிச்சிருக்காரா, 5 வருஷம் படிப்பு படிச்சிருக்காரா, அடிப்படை படிப்பு, அதுக்கு மேலே ஒரு எம்டி படிக்கிறாரு, எம்எஸ் படிக்கிறாரு, அது வேற. பட் ஆனால் அடிப்படையில் 5 வருஷம் படிப்பு இருந்து அவர் வைத்தியம் பார்க்கறதுக்கான தகுதியை மெடிக்கல் கவுன்சில் பதிஞ்சு அவர் தகுதியுடன் இருக்கிறாரா அப்படிங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு பொதுமக்களோட தார்மீக கடமை. இல்லைன்னா உங்க உடம்பு தான் போகும், அதுக்கு வந்து யாரும் பொறுப்பு இருக்க முடியாது.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய மாணவர்களின் கேள்வியாக இருப்பது என்னவென்றால், பொதுவாகவே மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்பது அனைவருடைய ஆசையாகவும் லட்சியமாகவும் இருக்கிறது. ஹோமியோபதி மருத்துவத்துறை தேர்ந்தெடுத்து எந்த மாதிரியான படிப்புகள் படிக்கலாம், தமிழ்நாடு இந்திய அளவில் எந்த கல்லூரியில் படிக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
பிஹெச்எம்எஸ் அப்படிங்கறது அடிப்படை படிப்பு, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோ மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது 5 வருஷம் படிப்பு. நீட் எக்ஸாம் எழுதிட்டு எப்படி எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதிட்டு அந்த மார்க்கை வச்சுதான் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் அரௌண்ட் ஒரு 13-14 காலேஜ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜும் உண்டு, கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு திருமங்கலம் அங்கேயும் உண்டு. அது இல்லாமல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆளுநர் தமிழ்நாடு நிறைய இருக்கு, சேலத்தில் ஒரு 2-3 காலேஜஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, அது மாதிரி காலேஜஸ் நிறைய உண்டு, அங்கே போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆட்டோனமஸ் பாடியும் உண்டு, தனி காலேஜஸ் நடத்துறாங்க, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸும் உண்டு. ஸோ நீட் மார்க் வச்சு தான் அவங்களுக்கு முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு 600 மார்க்கு மேலே இருந்தால் எம்பிபிஎஸ் கிடைக்கும், அதுக்கு கீழே இருக்கும்போது சித்தா ஹோமியோபதி இது மாதிரி அவங்களோட மார்க் அவங்களோட கம்யூனிட்டி இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணி அவங்களுக்கு சீட் கிடைக்கும். பிரைவேட் காலேஜஸ்ல டேரக்டா ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த மாதிரி சீட்ஸ் கிடைக்கும். ஆல் ஓவர் இந்தியாவும் காலேஜஸ் நிறைய உண்டு. ஒன்ஸ் நீங்க 5 வருஷம் படிப்பு படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எம்டி படிப்பு உண்டு. அதுல எம்டி 3 வருஷம் படிப்பு. எம்டிங்கிறது சில ஸ்பெஷாலிட்டி மட்டும் உண்டு. உதாரணமா சைக்காட்ரிஸ்ட் உண்டு, அதே மாதிரி பீடியாட்ரிக்ஸ் உண்டு. நான் வந்து எம்டி பீடியாட்ரிக்ஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி எம்டி ஜென்ரல் மெடிசன்ஸ் உண்டு. எம்டியில ரெபர்டரி ஃபார்மசி அந்த மாதிரி ஹோமியோபதி சார்ந்த படிப்புகளும் அதுல உண்டு. ஸோ இது மாதிரி யூஸ்வலா எப்படி எம்பிபிஎஸ்க்கு போறீங்களோ அதே மாதிரி தான் ஹோமியோபதி படிச்சுட்டு வரீங்க.
ஹோமியோபதி சிகிச்சை முறையில பல்வேறு நோய்கள் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நோயை சரி செய்ய முடியும், முழுமையான ஒரு தீர்வை இந்த சிகிச்சை மூலமாக கொடுக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் எந்த நோயை குறிப்பிடுவீர்கள், அதை பற்றி சொல்லுங்க சார்.
ஸ்பெசிஃபிக்காக அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. ஜென்ரலாக ஒவ்வொன்றும் உள்ளதுதான். ஜென்ரலி நம்ம ஸ்பீக்கிங் ஒரு குழந்தைகளுக்கு நல்லா கேட்கும், குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு நல்லா கேட்கும். அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த சளி அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் நல்லா கேட்கும். அக்யூட் பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். ஒரு ஃபீவரோ அல்லது ஒரு வயிற்றுல போகுது அந்த மாதிரி வயிற்று வலி இருக்குது இது மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே ஜென்ரலாக பார்க்கலாம். முக்கியமாக அதிகமான ஹோமியோ டாக்டர் சக்ஸஸ் காட்டுறது இந்த கிட்னி ஸ்டோன் இஷ்யூஸில். கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா ஹோமியோபதி மருந்து ரொம்ப நல்லா கேட்குது. அதுக்கு அதே மாதிரி பித்தப்பையில கல் இருக்கனால ஹோமியோபதி மருந்து நல்லா கேட்குது. சில வகையான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள், அதே மாதிரி மன அழுத்தம் அது மாதிரி உள்ள மைண்ட் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஹோமியோபதி மருந்து நல்லா கேட்கும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் அதுக்கெல்லாம் இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த ஆட்டிசம் மாதிரி உள்ளது இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்லா கேட்கும் ஹோமியோபதி மருந்து.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார், இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க, மிகவும் மகிழ்ச்சி. மருத்துவ சிகிச்சையை பொறுத்த அளவில் உணவு பழக்க வழக்கங்கள் அதன் நடைமுறைகள் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அதன் அடிப்படையில் ஹோமியோபதி சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
சில பேர் பொதுவான கருத்து வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஹோமியோபதி சாப்பிடும்போது காஃபி சாப்பிடக்கூடாது, வெள்ளை பூண்டு சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அந்த மருந்து கிடையாது. எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்றதுக்கும் மருந்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சாப்பாடு போய் மருந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை. அதே நேரத்தில் பத்தியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னது, அதை பற்றி நான் புரிதலுமே நிறைய பேருக்கு இல்லை. பத்தியம் அப்படிங்கிறது நோய்க்கு என்ன அப்படிங்கிறது தான். உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு பஞ்சு மில்ல வேலை செய்கிறாரு, அவருக்கு இழப்பு வருது அப்படின்னா அந்த பஞ்சு மில்ல இருக்கிற பஞ்சு வந்து நுரையீரல் உள்ள போய் ஒரு இழப்பு கொடுத்துட்டுருக்கலாம். அப்படிங்கும்போது என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப அந்த மில்லுக்குள்ளே போகும்போது அவருக்கு இழப்பு வரும். அப்போ அதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் உணவுகளையும் அப்படி தான். இப்போது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரையை சாப்பிடாதீங்க. நாட்டு சக்கரை, தேன், கருப்பட்டி, மண்டவளன்னு வேறு வேறு பேர் வந்து சர்க்கரை சாப்பிட்டே இருப்பாங்க. சர்க்கரை சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த நோய் சரியாக போகிறதில்ல. இப்போ சர்க்கரை சாப்பிடனா சர்க்கரை வியாதி அது சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். அல்சர் இருக்கிறவங்க காரம் சாப்பிடாதீங்க. அது மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் இப்போ காரம் சாப்பிட்டா கையில் புண்ணு இருக்குது, டெய்லி கொஞ்சம் மிளகா பொடி போட்டால் புண்ணு எப்படி ஆறும், புண்ணு ஆறாது. அதனால உள்ள வயிற்றுக்குள்ள புண்ணு இருக்குன்னா அல்சர் உள்ளவங்க காரம் அதிகமாக இருக்கிறது, மிளகு உள்ளது, மிளகாய் உள்ள ஐட்டம் சேர்க்காதீங்க, வயிற்று புண்ணு அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சேர்க்காதீங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அல்கோஹால் சாப்பிடாதீங்க, புகை பிடிக்காதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நுரையீரல் எனக்கு இருமல் இருக்கு, நான் புகை பிடிச்சிட்டும் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அது இருமல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பத்தியம் அப்படிங்கிறது, அதை சார்ந்து தான் வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒத்துக்கல அப்படின்னு நீங்க தவிர்க்கிறது வேற, அலர்ஜி மாதிரி விஷயம், சில விஷயம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அரிப்பு வருது அப்ப தவிர்க்கிறது. ஜென்ரலைஸ் பத்தியம் அப்படிங்கிறது ஹோமியோபதியில தேவையில்லை, கிடையாது. அந்த மாதிரி சும்மாவே கருவாடு சாப்பிடாதீங்க, மீன் சாப்பிடாதீங்க, காபி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பெரும்பாலும் அதுக்கான இது ஒன்றும் கிடையாது, காரணங்கள் எதுவும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு வியாதிக்கான பத்தியம் அப்படிங்கிறதான் என்றைக்குமே மருத்துவ வீட்டு சரியாக இருக்கும். எந்த வியாதியோ அதுக்கு தகுந்த மாதிரியான இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதிகமாகவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது தான் எப்பவும் சரியாக இருக்கும்.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார், பல்வேறு மருத்துவ சிகிச்சை முறைகள் இருந்தாலும் கூட ஹோமியோபதி மருத்துவ முறையை மேற்கொள்வதற்கு மக்களுக்கு ஒருவித குழப்பமும் பயமும் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது என்றே சொல்லலாம். அப்படி ஒரு மனக்குழப்பத்தோடும் பயத்தோடும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இல்லை இதில் ஒன்றும் அப்படி பயப்படமான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இதில் உங்கள் மருத்துவரை வந்து நீங்கள் சரியானபடி தேர்ந்தெடுத்தீங்கன்னா பயப்பட கொண்டிருக்காது. ஏன்னா மருத்துவங்கிறது உங்கள் உயிரை நம்பி நீங்கள் ஒப்படைக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த மருத்துவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. சில விஷயங்களை நம்ம சரி பண்ண முடியும், சில விஷயங்களை நம்ம சரி பண்ண முடியாது. நம்ம மந்திரவாதியோ கடவுளோ கிடையாது, எல்லா விஷயத்தையும் மந்திரம் போட்டு சரி பண்ணுறதுக்கு. அப்படிங்கும்போது ஒரு நோயாளியை முழுசாக அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த வியாதி, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், அந்த மருந்து எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும், அந்த மருந்து வேலை செய்யுமா இல்லையா, இதெல்லாம் தார்மீக பொறுப்பு இருக்குது மருத்துவருக்கு. அவர் அனலைஸ் பண்ணி அந்த மருந்து அந்த நோயாளிக்கு சொல்கிறதுக்கு. ஒருத்தனை நாள் கொடுக்குறோம், உதாரணமாக ஒரு கர்ப்பப்பையில் கட்டி இருக்கணும் நோயாளி வராங்க, 3 மாசம் அதிகபட்சம் மருந்து கொடுக்கலாம். அந்த கட்டி சுருங்கிட்டு இருக்கு, அந்த கட்டி குறைச்சிட்டு இருக்கிறத ரீசெக் பண்ணி பார்க்கணும். அந்த பார்க்கும்போது வித்தியாசம் தெரியல அப்படின்னா அது சர்ஜரி தேவைப்படலாம். நாளைக்கு அது பெரிய ஆபத்தான கட்டியெல்லாம் மாறுற வச்சு காத்துட்டு இருக்கக்கூடாது, சர்ஜரி தேவைப்படலாம், இல்லை வேற ஸ்பெஷலிஸ்டோட கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தார்மீக பொறுப்பு அந்த டாக்டருக்கு இருக்கணும். அந்த டாக்டர் அந்த மாதிரி ஒரு நேர்மையான டாக்டர் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க தப்பா இருந்தாலும் அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நீங்க அடுத்த எது என்னன்னு பாருங்க அப்படின்னு நினைச்சுட்டுருவாங்க. அப்படி இல்லாம சிஸ்டம் மேல ஓவர் கான்பிடன்ட் வச்சுட்டு கண்டிப்பா சரி பண்ணிடுவேன், நீங்க வந்து இந்த வைத்தியத்தை பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்லீட் பண்ணி ஒரு பேஷண்ட்டை வந்து தாமதம் பண்ணிட்டு அப்புறம் ஆபத்தான ஒரு நிலைக்கு கொண்டு போறது தவறான ஒரு விஷயமா இருக்கும். அதனால அதுதான் நோயாளிகள் பயப்படுறதுக்கு காரணம். இங்க போனா ஏதாவது அதிகம் பண்ணி விட்டுருவாங்களோ இல்ல ஏதாவது வேற பிரச்சனைகள் வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா டாக்டர் மேல இருக்கிற ஒருத்தவங்க தான். அவர் கொஞ்சம் பொறுப்புணர்வு நடந்துகிட்டு அந்த பிரச்சனை வராது. என்னோட சஜஷன், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர், ஒரு 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு அவங்களுக்கு நோய்களை பத்தியும் மருந்துகளை பத்தியும் தெளிவான ஐடியாஸ் இருக்கும், உங்களுக்கு சரியான அப்படி வழிகாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போகணும். குறுப்புத்தனமான நம்பிக்கை எந்த சிஸ்டத்து மேலே வச்சுக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தாராளமா பார்க்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸோ தொந்தரவோ இல்லாத ஒரு மருத்துவ சிஸ்டம், அதே நேரத்தில் அது எந்த அளவுக்கு நம்பணுமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க பார்க்கறதுல பிரச்சனை இருக்காது.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். ஹோமியோபதி மருத்துவம் குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிய தேனி மாவட்டம் தன்வந்தரி வைத்தியசாலை ஹோமியோபதி மருத்துவர் மதிப்பிற்குரிய டாக்டர் சரவணகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
ஹோமியோபதி மருத்துவமும் சிறப்புகளும் குறித்து தேனி மாவட்டம் தன்வந்தரி வைத்தியசாலை திரு டாக்டர் சரவணன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.